அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அனைத்துலக பொது தேர்வு 2024 தமிழ் ஆண்டு 11 புலன்மொழி தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனாப்பகுதி ஆவண்ணாப்பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு தரப்படும் நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். அணியமாகுங்கள். முதலில் ஆனாப்பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனாப்பகுதியின் உடற்பகுதி ஒலிக்கப்படுகிறது.
பிரித்தானியரால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் தமிழரது ஆட்சி அதிகாரம் படிப்படியாக சிங்கள ஆட்சியாளர்களிடம் செல்வதற்கு வழிவகுத்தன. இது தமிழர் மீதான இன அழிப்பை மேற்கொள்ளவும் அவர்களின் மரபுவழி நிலங்களை பறிப்பதற்கும் வழிகோலின. இச்செயற்பாடுகள் 1948 பிரித்தானியர் ஈழத்தை விட்டு வெளியேறிய பின் உச்சம் அடைந்து இன்று வரை தொடர்கிறது. 1948 கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டத்தின் மூலம் மலையகத் தமிழரது குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டன. அத்துடன் 1948 2010 வரை தமிழர் தாயக பகுதிகளில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை சிங்கள அரசு நடைமுறைப்படுத்தியது. 1956 இடம்பெற்ற கல்லோயா படுகொலைகள் தமிழர் மீதான சிங்கள அரசின் முதலாவது திட்டமிட்ட பெரும் இன அழிப்பாகும். அதே ஆண்டில் தலைமை அமைச்சர் பண்டாரநாயக்கா சிங்களம் மட்டும் அரச கரும மொழி சட்டமாக கொண்டு வந்தார். இதனை எதிர்த்து தமிழ் தலைவர்களால் போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பண்டாரநாயக்காவுக்கும் தமிழரசு கட்சியின் தந்தை செல்வநாயகத்துக்கும் இடையே 1957 ஓர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அது பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு சிங்கள கடும்போக்காளரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் பண்டாரநாயக்காவே அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார்.
இப்பொழுது ஆனாப்பகுதியின் உடற்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உடைப்பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது.
பிரித்தானியரால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் தமிழரது ஆட்சி அதிகாரம் படிப்படியாக சிங்கள ஆட்சியாளர்களிடம் செல்வதற்கு வழிவகுத்தன. இது தமிழர் மீதான இன அழிப்பை மேற்கொள்ளவும் அவர்களின் மரபு வழி நிலங்களை பறிப்பதற்கும் வழிகோலின. இச்செயற்பாடுகள் 1948 பிரித்தானியர் ஈழத்தை விட்டு வெளியேறிய பின் உச்சம் அடைந்து இன்று வரை தொடர்கிறது. 1948 கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டத்தின் மூலம் மலையகத் தமிழரது குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டன. அத்துடன் 1948 2010 வரை தமிழர் தாயக பகுதிகளில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை சிங்கள அரசு நடைமுறைப்படுத்தியது. 1956 இடம்பெற்ற கல்லோயா படுகொலைகள் தமிழர் மீதான சிங்கள அரசின் முதலாவது திட்டமிட்ட பெரும் இன அழிப்பாகும். அதே ஆண்டில் தலைமை அமைச்சர் பண்டாரநாயக்கா சிங்களம் மட்டும் அரச கரும மொழி சட்டமாக கொண்டு வந்தார். இதனை எதிர்த்து தமிழ் தலைவர்களால் போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பண்டாரநாயக்காவுக்கும் தமிழரசு கட்சியின் தந்தை செல்வநாயகத்துக்கும் இடையே 1957 ஓர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அது பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு சிங்கள கடும்போக்காளரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் பண்டாரநாயக்காவே அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார்.
நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உடையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது.
1911 கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கும் மாணவியான அகமதிக்கும் இடையில் நடைபெறும் உடையாடல் தரப்படுகிறது. வணக்கம் ஆசிரியர்.
வணக்கம் அகமதி.
நேற்று வகுப்பில் படித்த ஈழத்தமிழர் வரலாற்று பாடத்தில் எனக்கு சில ஐயங்கள் உண்டு. அவற்றை தெளிவுபடுத்துவீர்களா?
அகமதி, மாணவரின் ஐயங்களை தீர்க்க வேண்டிய கடமை எனக்குண்டு, கேளுங்கள்.
1948 ஆண்டு பிரித்தானியர் ஈழத்தை விட்டு சென்றபின் எந்த வகையில் ஈழம் சிங்கள ஆட்சியாளர்களின் கைகளுக்கு சென்றது?
தமிழரது வரலாற்று பண்பாட்டு பின்னணிகளை கருத்தில் எடுக்காது பிரித்தானியரால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்களால் தான் அந்த நிலைமை ஏற்பட்டது.
அதே ஆண்டில்தானே மலையகத் தமிழரின் குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டது.
ஓமோ, சிங்கள அரசு குடியுரிமை சட்டம் என்ற சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியதாலேயே மலையகத் தமிழரின் குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டன.
அத்துடன் சிங்கள அரசு பல்வேறு சிங்கள குடியேற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழர் தாயக பகுதிகளை கையகப்படுத்தியதே, அவற்றை கூற முடியுமா?
கந்தளாய், அல்லை, பதவியா, பெலியோயா, மடுக்குளம், பாவற்குளம், ஒதியமலை, புல்மோட்டை, கொக்குளாய், காங்கேசம்துறை ஆகிய குடியேற்றங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும்.
சிங்கள அரசு தமிழின அழிப்பை மேற்கொள்வதற்கான கொள்கைகளை வகுத்து செயற்பட்டதை பற்றி தமிழ் தலைவர்கள் எப்போது எங்கே வெளிப்படையாக அறிவித்தனர்?
1956 திருகோணமலையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டில்தான் அறிவித்தனர்.
தமிழரது உந்துகளில் சிங்கள சிறி பொறிக்கப்பட்ட தகடுகளை பொருத்த வேண்டும் என்ற விதிமுறையை எதற்காக அரசு கொண்டு வந்தது?
1956 சிங்களம் மற்றும் அரச கரும மொழி என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதால் அந்த விதிமுறையை அரசு கொண்டு வந்தது.
நன்றி ஆசிரியர். ஈழ வரலாற்று கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. நான் விடைபெறுகிறேன். இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உடையாடற் பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்படுகிறது. 1911 கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கும் மாணவியான அகமதிக்கும் இடையில் நடைபெறும் உரையாடல் தரப்படுகிறது. வணக்கம் ஆசிரியர்.
வணக்கம் அகமதி.
நேற்று வகுப்பில் படித்த ஈழத்தமிழர் வரலாற்று பாடத்தில் எனக்கு சில ஐயங்கள் உண்டு, அவற்றை தெளிவுபடுத்துவீர்களா?
அகமதி, மாணவரின் ஐயங்களை தீர்க்க வேண்டிய கடமை எனக்குண்டு, கேளுங்கள்.
1948 பிரித்தானியர் ஈழத்தை விட்டு சென்றபின் எந்த வகையில் ஈழம் சிங்கள ஆட்சியாளர்களின் கைகளுக்கு சென்றது?
தமிழரது வரலாற்று பண்பாட்டு பின்னணிகளை கருத்தில் எடுக்காது பிரித்தானியரால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்களால் தான் அந்த நிலைமை ஏற்பட்டது.
அதே ஆண்டில்தானே மலையகத் தமிழரின் குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டது?
ஓமோ, சிங்கள அரசு குடியுரிமை சட்டம் என்ற சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியதாலேயே மலையகத் தமிழரின் குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டன.
அத்துடன் சிங்கள அரசு பல்வேறு சிங்கள குடியேற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழர் தாயக பகுதிகளை கையகப்படுத்தியதே, அவற்றை கூற முடியுமா?
கந்தளாய், அல்லை, பதவியா, பெலியோயா, மடுக்குளம், பாவற்குளம், ஒதியமலை, புல்மோட்டை, கொக்குளாய், காங்கேசம்துறை ஆகிய குடியேற்றங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும்.
சிங்கள அரசு தமிழின அழிப்பை மேற்கொள்வதற்கான கொள்கைகளை வகுத்து செயற்பட்டதை பற்றி தமிழ் தலைவர்கள் எப்போது எங்கே வெளிப்படையாக அறிவித்தனர்?
1956 திருகோணமலையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டில் தான் அறிவித்தனர்.
தமிழரது உந்துகளில் சிங்கள சிறி பொறிக்கப்பட்ட தகடுகளை பொருத்த வேண்டும் என்ற விதிமுறையை எதற்காக அரசு கொண்டு வந்தது?
1956 சிங்களம் மற்றும் அரச கரும மொழி என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதால் அந்த விதிமுறையை அரசு கொண்டு வந்தது.
நன்றி ஆசிரியர். ஈழ வரலாற்று கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. நான் விடைபெறுகிறேன். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 மணித்துளி தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.